ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி பாடங்கள்ல கடந்த வகுப்புகள் மூலமா 55 ஸ்லோகங்கள் பார்த்து நிறைவு செய்தோம். அதுல கடைசியா பார்த்த 55வது ஸ்லோகத்துல அந்த சத்து ஆகிய இருப்பினிடத்துல இருந்து முதல்ல ஒரு தத்துவம் வெளிப்பட்டது, அதுதான் ஆகாச தத்துவம். ஆனா அந்த ஆகாச தத்துவமானது அந்த சத்து இல்லாம வெளிப்பட முடியாது, அந்த சத்தின் மூலமாகத்தான் அது வெளிப்பட்டது, அதுவே சித்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த ஆகாசம் வெளிப்பட்டு வந்த உடனே அங்கு இருமைகள் உண்டாகிவிட்டது அப்படின்னு முதல் முதல்ல இருமை தொடங்கும் இடம் ஆகாசம் என்று நமக்கு நிரூபணம் செய்தார். அது எப்படி நிரூபணம் செய்தார் அப்படின்னா, இப்ப சத்துனா அந்த இருப்பு வந்து எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, அதுக்கு உருவம் கிடையாது, அது நிர்குண வடிவம். தன் இருப்பை தான் உணர்ந்து கொண்ட நிலையில் அது இருந்து கொண்டே இருக்குமே தவிர அதற்கான ஒரு இருப்பிடம்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா அது மட்டும்தான் இருக்குதுங்கிறதுனால அது எங்க இருக்குதுன்ட்டு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? நேற்று அதுதான் நம்ம சொன்னோம். நேற்று என்ன சொன்னோம்னா, இப்ப நான் உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு கேட்கலாம், ஆனா அந்த சீட்டை எங்க உட்கார்றது அதுதான் நீங்க பிரச்சனை. இப்போ இப்ப பூமிக்குள்ள நான் உட்காந்துக்கலாம், ஆனா பூமி எங்க இருக்கு? ஆகாயத்துல இருக்கு. அப்ப ஆகாயம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்ப இது மாதிரி நம்ம ஒரு பதில் கூற முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவோம். ஏன் அப்படின்னா, அதுதான் முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததாங்கிற ஒரு நிலையில கொண்டு போய் நம்மளை விட்டுடும். ஏன்னா அந்த மூலத்தை தேடி போக போக ஆதி மூலத்தை அறிந்து கொள்றதுங்கிறது அதற்கு வேறாக இருந்து அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் பாயிண்ட். அதாவது இப்ப எனக்கு வேறாக ஒரு ராமசாமியோ குப்புசாமியோ இருக்காருன்னா, பாருங்க, அவரு தான் ராமசாமி, இவரு தாங்க குப்புசாமி அப்படின்னு நம்ம ஒருத்தர் காட்டி கொடுத்துடலாம், அவர் நமக்கு வேறா இருக்காரு. ஆனா நானே ராமசாமியா இருந்துகிட்டு அல்லது நானே குப்புசாமியா இருந்துகிட்டு ராமசாமி எங்கீங்க ராமசாமி எங்கீங்கன்னு கேட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? சிரிக்க மாட்டாங்களா? என்னையா நீயே ராமசாமியா இருந்துகிட்டு ராமசாமி எங்கேன்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதைத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. நீயே பிரம்மமா இருந்துகிட்டு பிரம்மத்தை காட்டி கொடுங்க, பிரம்மத்தை காட்டி கொடுங்கன்னா எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அது முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆனந்தமான நிலையை நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப அது நமக்கு புரியணும்ல, அது புரியறதுக்கு தான் நம்ம அப்டேட் ஆகணும். மைண்டு வந்து அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வர்றதுக்கு தான் பரிமாணம் என்று சொல்றோம். அந்த உயர் பரிமாண அனுபவத்துக்கு மனசு வரும்போது தான் உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்ளவே செய்யும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது மனம் கரைந்து போய் அங்க அறிவு மட்டும் பிரகாசிக்கும். அதுதான் தன்னுடைய சுய பிரகாச அறிவு நிலை, தன்னிருப்பில் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்கின்ற இருப்பு நிலை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுபவமாக்குவதற்குத்தான் இங்க இந்த ஊடகங்கள் தேவைப்படுது. அதுல உயர் பரிமாண ஊடகமாக உடலாக இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பல வகைகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு சத்து இருக்கு, அந்த சத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்ற அவகாசமாக இருக்கு, ஆனா அது வெளிப்படுகின்ற சித்தின் மூலமா இருமைகளில் இயங்க ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு முதல் தத்துவத்தை போன செயல்ல சொன்னார். அது எப்படி இருமைகள்ல இயங்குது அப்படின்னா, ஆகாசம் என்பது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும் அப்படிங்கும் போது அங்க சத்துவம் ஆகாசமும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ஆகாசத்தினால் இடம் கொடுக்க முடியும். ஏன்னா ஆகாசம் தனித்து நிற்கவே முடியாது, அதற்கு அதிஷ்டானம் வேணும். அப்ப ஆகாசம் அந்த சத்து என்ற இருப்பின் அதிஷ்டானத்திலே இருக்கிறது, ஆகாசமே அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருப்பதினால்தான் ஆகாசம் மற்றவைகளெல்லாம் இருப்பதற்கான இடம் கொடுக்கிறது, அப்படித்தான் ஆகாசம் இருக்கிறது என்று இங்க ரிஷிகள் கடந்த பாடத்துல நமக்கு புரிய வச்சாங்க. கடந்த செயல் அதுதான் சொல்லுது. அப்ப சத்து என்றால் அது ஏக ஸ்வபாவம், ஆகாசம் என்றால் அது திவி ஸ்வபாவம் அப்படின்னு நம்ம கடந்த முறை பார்த்தோம். அப்போ துவைதத்தின் விதை எங்கு தொடங்குகிறது, துவைதத்தின் விதை எங்கு தொடங்குகிறது என்று கேட்டால், அது ஆகாசத்தில் தான் தொடங்குகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆகாசத்தின் அடித்தளம் தான் சத்து அப்படிங்கிற ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை நம்ம கடந்த செயல்ல அனுபவமாக்கணும். இப்போ நம்ம ரெண்டாவது செயல்ல என்ன சொல்றாரு, அடுத்த செயல் 56 போக போறோம். அப்போ 56ல என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். யத்வா பிரதித்வனிர் யோம்னோ குணோ நாசௌ சதிஷ்யதே யோம்னி தௌ சத் துவனி தேன சத் ஏகம் த்விகுணம் யத். இது ஒரு அருமையான ஸ்லோகம், 56, பூத விவேகம் ஸ்லோகம் எண் 56 இங்க என்ன சொல்றாருன்னா, பிரதித்வனி அப்படிங்கிறாரு. பிரதித்வனா எதிரொலின்னு அர்த்தம். பிரதித்வனா ஒரு துவனியினுடைய இன்னொரு பிம்பம், அதுக்கு பேரு நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா எதிரொலி. இப்ப அந்த எதிரொலிங்கிறது எப்படி, இப்ப நம்ம கோயிலினுடைய மணி ஓசை இருக்கு இல்லையா, கோயிலினுடைய மணி ஓசை இருக்கு. நீங்க கோயில்ல போய் ஒரு பெரிய பெல் இருக்குல்ல, அதை டங்கன்னு அடிச்ச உடனே அது அப்படியே எக்கோ ஆகும். எக்கோ ஆகி கம்ப்ளீட் எல்லா பக்கமும் அப்படியே அந்த ஒலி கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்ததான் அப்புறம் அடங்கும். அப்போ அதுக்கு பேர் தான் எதிரொலி. அப்போ அந்த எதிரொலி அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சுங்க, அந்த ஏற்கனவே இருந்த ஒரு பெல்ல இருந்து வெளிப்பட்ட ஒரு மணியினுடைய ஓசையிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அவ்வாறு எதிரொலிக்கிறதுக்கு எது காரணமா இருந்தது அப்படின்னா ஆகாசம்தான் காரணமா இருக்கு. அப்ப ஆகாசம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்படின்னா, சத்தின் அதிஷ்டானத்துல இருந்து கொண்டு அந்த சத்து மட்டும் இல்லாமல் அந்த துவனி என்ற இன்னொரு அம்சத்தை உள்ளடக்கியதாக ஆகாசம் இரட்டை குணமுடையதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. அதாவது இந்த செயல என்ன சொல்ல வராருன்னு நல்லா உள்வாங்கிக்கணும். ஆகாசம் என்பதனுடைய முக்கிய குணமே ஒளி என்பதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆகாசம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒளி. அப்ப ஆனால் எதிரொலி ஆகாசத்தின் உண்மையான குணம் அல்ல. அந்த எதிரொலி எப்படி ஏற்படும்னா, அது அருகே இருக்கின்ற ஒரு மலை மீதோ ஒரு சுவரின் மீதோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உபாதிகள் மூலமாகவோ உண்டாகும். ஏன்னா அப்படித்தான் உண்டாக முடியும். அந்த எதிரொலிங்கிறது மணி ஓசை தான், உண்மையான மணி ஓசை. ஆனா அந்த மணி ஓசை அடித்து முடித்த உடனே நமக்கு அதே மணியினுடைய ஓசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓசை பிரதிபிம்பிக்கிறது, அதாவது பிரதிபலிக்கிறது, எதிரொலிக்கிறது. அப்படிப்பட்ட எதிரொலிப்பு ஏன் உண்டாகிறது, அது அந்த மணிக்கு வேறான வேறு ஏதேனும் ஒரு உபாதியினால் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரியுது இல்லையா, அது மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறார். ஆகவே ஆகாசத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது, அந்த ஒளி இருக்கிறது. அப்ப அந்த ஒளி வந்து முதல்ல தோன்றுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க சத்தும் ஒளியும் சேர்ந்து அங்கு ஆகாசம் இருப்பதாகவே நாம் உணர வேண்டும் என்று அறிவுறுத்துறார். இந்த செயல்ல சத்துனா இருப்பு, துவனினா ஒளி, இந்த இரண்டும் சேர்ந்து ஆகாசம் இரட்டை இயல்புடையதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சத்து மட்டுமே எப்போதும் ஒரே இயல்பு கொண்டதாக இருக்கிறது அப்படின்ட்டு நமக்கு மீண்டும் புரிய வச்சுட்டார். அப்ப நாம இப்ப என்ன புரிஞ்சுக்கணுமோ, ஏகத்துவமான அந்த ஏகாந்தத்துல சத்து இருக்கு. அந்த சத்திடமிருந்து வெளிப்பட்ட சித்து பலவாறாக பரிணமிக்குது. அது பலவாறாக பரிணமிக்கிறதுக்கான ஊடகங்களை உபயோகப்படுத்துது. அப்படிப்பட்ட உபயோகத்தினுடைய ஊடகம், அது ஒரு அறிவு தாவரமா இருக்கலாம், ஆறு அறிவு மனிதனாக இருக்கலாம், அப்படி அது பட்டு பிரகாசிக்கும் போது பல்வேறு பரிமாணங்கள்ல பயன்பாட்டில் இருக்கிறது. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல் நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடு மாறும், அதனுடைய வடிவங்கள் மாறும், அதனுடைய சுபாவம் மாறும், எல்லாமே குணபேதங்கள் மாறி மாறி காணப்படுவதற்கு காரணம் அந்த உபாதி தான் காரணம் என்று நம்ம புரிந்து கொண்டோம். அது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த முதல் இறைமை தன்மையில் வெளிப்பட்ட ஆகாசத்திலிருந்து தான் மற்ற பூதங்கள் எல்லாம் வந்து அந்த பூதங்கள் மூலமாக இங்கு படைப்பு உருவாக்கப்பட்டு அந்த படைப்பிலே நம்மை போன்ற ஜீவராசிகள் படைக்கப்பட்டு அந்த ஜீவராசிகளிலே பல பரிமாணங்களிலே நம்ம பயணம் பண்ணி உயிர் பரிமாண மனித பரிணாமத்துக்குள்ள நம்ம வந்து நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புத லீலை தான் இங்க சித்து செய்யக்கூடிய லீலை, சித்து விளையாட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்ல அத்வைதத்துக்கான ஆழமான சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஆகாசத்தினுடைய துவி ஸ்வபாவம், அதாவது இரண்டு தன்மைகளை மிக நுணுக்கமாக உறுதி செய்கிறது. அங்க விசாரணைன்னு பார்த்தா ஒளி இருக்கிறது, அந்த ஒளி வந்து ஆகாசத்தில் தோன்றுகிறது. அப்படி தோன்றுகின்ற ஒளியானது மற்ற சில உபாதிகளை சார்ந்து பலவாறாக பார்க்கப்படுகிறது. அப்படி பலவாறாக ஒளிகள் பிரதித்வனியை உண்டாக்குவதனாலே, எதிரொலி ஏற்படுவதனாலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த எதிரொலி வந்து ஆகாசத்தின் ஒளி கிடையாது, அது ஆகாசத்தினுடைய சொந்த குணம் கிடையாது. ஆகாசத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு ஒளியை கொண்டு அது பலவாறாக பரிணமிப்பது போல காணுவதற்கு வேறு சில உபாதிகளை சார்ந்து அவ்வாறு காணப்படுகிறது. ஆகவே ஆகாசம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், அங்கு சத்தும் இருக்கிறது ஒளியும் இருக்கிறது. அப்போ இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஆகாச தத்துவம் என்பதாக ரிஷிகள் இங்கு நிரூபணம் செய்கிறார்கள். அப்போ நமக்கு ஆகாசம் இருந்தால் தானுங்க சப்தமே கேட்க முடியும், இல்லைன்னா நமக்கு சப்தமே கேட்காது. இப்போ வெறும் காற்று மட்டும் இருந்தா சப்தம் கேட்குமானா? கேட்காது. ஏன்னா அந்த ஆகாசம் தான் ஒளிக்கான அதிஷ்டானம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவி இருக்கு இல்லையா? அப்படி ஆகாசத்துக்கான கருவி எது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கருவி காது. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில ஆகாசத்திலிருந்து ஒளி வெளிப்பட்டது என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க நிர்குண வடிவமாக எது இருக்கு? சத்து இருக்கு. சர்க்குண வடிவமாக எது இருக்கு? சித்து இருக்கு. அப்ப சித்து தான் இந்த பிரபஞ்சமாக மாறி நிற்கிறது. அப்ப பிரபஞ்சமாக வந்து விட்டாலே சித்து தான். பிரபஞ்சம் உருவாகுவதற்கு முன்னாடி அதிஷ்டானமா எது இருக்கு? சத்து இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இந்த பாடம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா, சத்து என்றால் அது தனித்து நிற்கக்கூடிய ஒரு ஏகத்துவமான விஷயம், ஒருமையான விஷயம். ஆகாசம் என்றால் அந்த ஒருமையின் மீது தோன்றிய முதல் தரமான இரட்டைத்தன்மை, அங்குதான் துவைதம் தொடங்குகிறது என்று ஒரு மிக உயரிய விஷயத்தை நிரூபணம் செய்கிறார்கள் ரிஷிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து, நான் நேற்றைய பாடத்தில் எடுக்கும்போது சிதம்பர ரகசியம் சொன்னேன். சிதம்பர ரகசியத்துல வந்து சிதம்பர நடராஜன் நடனம் ஆடுவதனுடைய நோக்கம் அந்த ஆட்டம், அந்த சித்தனுடைய ஆட்டம். அது எப்படி ஆட்டம் ஆடுதுன்னா, படைத்தல் இருத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற லீலையை செய்கிறது. அதுதான் அந்த படைப்புக்கு உருவாவதற்கான முதல் இரட்டைத்தன்மைக்கான ஆரம்ப புள்ளி. அதனால் அந்த இடத்துல நடராஜர் சிதம்பர தத்துவம் வந்து ஆட்டம் ஆடுவது போல நமக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில தான் இங்க சத்தானது ஏக்கம், சித்தானது ஆகாயத்தின் மூலமாக முதல் முதலில் இரட்டைத்தன்மை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நிதித்யாசனம் அப்படின்னு இதுல எடுத்துக்கிட்டா, அந்த ஒளியும் அதாவது அந்த ஆகாசமும் அந்த சத்து என்ற இருப்பும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நிதித்யாசனத்துல பார்க்கிறோம். இந்த நிதித்யாசனம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்ப ஒளிங்கிற சப்தம் தோன்றும் போது நம்ம அதை கவனிக்க வேண்டும். அப்போ அந்த கவனித்த பிறகு அந்த சப்தம் மறைந்து போகலாம், அல்லது அந்த சப்தமானது வேறு சில விஷயங்களில் பட்டு எதிரொலிக்கவும் செய்யலாம். ஆனால் அப்படி சப்தம் தோன்றுவதும் அந்த சப்தத்தினுடைய எதிரொலிக்கும் தன்மை மீண்டும் நாம் உணரப்படுவதும் நடந்து கொண்டிருந்தாலும், இதை உணர்பவன் யாரோ அந்த மாறாத இருப்பில் சில நொடிகள் நாம் நிலை பெற்று இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால் நம்முடைய அதிஷ்டானத்தில் தான் இங்கு இந்த சித்தானது பிரகாசிக்க முடியும் என்பது நமக்கு புரிய வரும். அப்ப ஒளியானது தோன்றுகிறது மறைகிறது, ஆனால் அந்த ஒளிக்கு ஆதாரமாக இருக்கின்ற நான் என்றும் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை இங்க நிலைநிறுத்துவதாக இந்த நிதித்தியாசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த செயலுக்கான நிதித்தியாசனம் இப்படிதான். அதாவது நிதித்தியாசனம்னு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிராக்டிஸும் எப்படின்னா, நீங்க தியானத்துல உட்கார்ந்து உங்களுடைய சுயத்தை நீங்க உணரணும். உங்களுக்கு வேறாக எது அறியப்பட்டாலும் அது உங்களுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று புரியணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உங்களுடைய சுயத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்தை பார்க்கறதா புரிய வரும். இல்லைன்னா நீங்களும் இந்த உலகத்தோட போய் இணைஞ்சிக்கிட்டு நான் தான் இது நான் தான் அதுன்னு சொல்லி நீங்க அந்த லீலைகள்ல மாட்டிக்கிட்டு காலவிரயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க குருமார்கள். அப்ப இந்த செயல்ல சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னா, அந்த ஆகாசத்தினிடமிருந்து முதல்ல ஒரு குணம் வெளிப்பட்டது. அந்த குணம் என்ன? சப்தம் என்ற குணம். அப்போ அந்த குணங்களை இறுதி உண்மை என்று நாம் பிடித்து கொள்ளக்கூடாது. அந்த குணங்கள் மாறலாம், ஆனால் அந்த குணத்தை உருவாக்குகின்ற இருப்பு மாறவே மாறாது. அப்போ நம்ம ஆகாச விசாரணையை மேற்கொள்ளும் போது அந்த குணத்தன்மையான தனக்கு வேறாக இருக்கின்ற பொருளிலிருந்து நமக்கு ஆதாரமாக இருக்கின்ற அடித்தளத்தை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உறுதியை நாம் இங்கே உறுதி செய்தால் மட்டும்தான் நம்முடைய இருப்பு நமக்கு அனுபவமாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பா முன்வைக்கிறாங்க ரிஷிகள். அப்ப நம்ம ஒரே ஒரு சித்தாந்த வரியில இதை நம்ம சொல்லணும்னா, சத்து என்றால் ஒன்று மட்டுமே இருக்கிறது, ஆகாசம் என்றால் அந்த சத்தும் ஒளியும் கலந்த முதல் இரட்டைத்தன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அடுத்தது ஸ்லோகம் 57. யா சக்திஹி கல்பயேத் வியோம சாசத் வியோம்னோர் அபின்னதாம் ஆபாத்திய தர்ம தர்மித்வம் யத்யேன அவகல்பயேத். இது ஒரு நல்ல ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, ஆகாசத்தை தோற்றுவிக்கின்ற அந்த சக்தி, சத்துக்கும் ஆகாசத்துக்கும் வேறுபாடு இல்லை என்று முதலில் நிலை நிறுத்திவிட்டு பின்னர் தர்மம் தர்மி என்ற உறவை மாற்றி அமைத்து தவறான இடமாற்றத்தால் கற்பனையை விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த செயலில் முன் நிறுத்துறார். அதாவது தர்மம் தர்மி அப்படிங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. அந்த குணம் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன, குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன. நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில பார்த்தோம், குணா குணேசு வர்த்தந்தே, அது அருமையான ஒரு ஸ்லோகா இருக்கு. அதை அடிப்படையாக வைத்து இந்த ஸ்லோகம் பேசுது. என்ன சொல்லுதுன்னா, ஆகாசத்தை உருவாக்குகின்ற மாயா சக்தி முதலில் சத்து மற்றும் ஆகாசம் வேறுபாடு இல்லாதது என்பது போல காட்டுகிறது. பிறகு அதே சக்தி ஒரு நுண்ணிய குழப்பத்தை உண்டாக்குகிறது. அது என்ன குழப்பம் என்றால், அந்த குணம் என்றால் தர்மம் என்று நம்ம வைத்துக் கொண்டால், அந்த குணத்தை உடையது எதுவோ அது தர்மியாக மாற்றமடைகிறது. அப்ப இங்க தர்மம் தர்மி, குணம் குணத்தை உடையவன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் அங்க மிங்கிள் ஆகுது. அப்ப இந்த உறவை தவறாக மாற்றி வைத்து ஆகாசத்தை சத்திலிருந்து வேறுபட்டதாக நாம் உணர செய்கிறது அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்த இங்க இந்த செயல்ல அருமையா விளக்குறார். அதாவது தர்மம் தர்மி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப அக்னி இருக்கு, அக்னியினுடைய தன்மை வந்து வெப்பம் சூடு. அப்ப அக்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த அக்னிக்கான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா வெப்பம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அக்னினா சுடுங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த சூடுங்கிற ஒரு விஷயத்த அது குணமா வெளிப்படுத்தும் போது அது நமக்கு அனுபவம் ஆகுது பாருங்க. அந்த குணத்தை உடையவனாக, அந்த குணத்தை பெற்றவனாக ஒரு விஷயத்தை அந்த அக்னி வச்சிருக்கு. அப்போ அந்த குணமும் அந்த குணத்துக்கு உரித்தானவனாகவும் இரண்டு விஷயங்கள் சேர்ந்து அக்னி இருப்பது போல, அக்னி இருப்பது போல இங்கு தர்மம் தர்மி என்ற இரண்டு விஷயங்கள் சேர்ந்து விட்டால் அங்கு இருமைகள் வந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா ஆகாசம் என்பது வந்து வெட்டவெளி என்பது பிரம்மம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல குணம் என்ற ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒளிங்கிற ஒரு குணம் வந்து விடுது ஆகாசத்துக்கிட்ட. ரெண்டாவது அது தர்மம் தர்மி என்ற நீதிக்குள்ளேயும் போயிடுது. அப்ப அங்க தர்மமும் தர்மியும் இணைந்து விட்டால் அங்கு இருமைகள் வந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் தர்மம் மட்டுமே இருக்கிறது, தர்மத்தின் இடத்திற்கு வேறாக தர்மி அங்கு உருவாக முடியாது. தர்மி உருவாகி விட்டால் அங்கு இருமைகள் வந்துவிடும். அப்ப தர்மம் மட்டுமே இருந்தால் அங்கு ஒருமை இருக்கும், அது ஏக்கம். அப்ப ஏக்கம் என்றால் அது சத்தாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த நிலையை இங்க நிரூபணம் செய்வதற்காக இப்படி செயல்களை வந்து மாற்றி மாற்றி மகான்கள் வந்து புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க அதை தான் புரிய வைக்கிறார். இப்ப இந்த விளக்கம் எப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து மாயா தத்துவத்தினுடைய மிக நுண்ணிய செயல்முறையை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதாவது மாயா தத்துவத்தினுடைய நுண்ணிய விஷயம்னா என்னன்னா, மாயா என்றாலே வந்து இருமைகள் தான், இரட்டைத்தன்மை கொண்டது, அதாவது தோன்றி மறைகிறது. அப்ப அதுதானே மாயா. மாயான்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மாயான்னா ஏதோ பயங்கரமான மாயா சக்தின்னு நினைச்சு கூடாது. மாயான்னா அங்க இரட்டைத்தன்மை கொண்டது, தோன்றி மறைந்து போகும். அப்ப பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு என்ன உதாரணம், காணல் நீர் உதாரணம். இப்ப காணல் நீர் நம்ம வந்து சாலையில போயிட்டு இருக்கும்போது ரோடுகள்ல போகும்போது திடீர்னு பார்த்தா அங்க நீர் ஓடை மாதிரி தெரியுதே, அப்ப நீர் ஓடுதான்னு பார்த்தா ஆமா ஓடுதுன்னு சொல்லுவோம். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா நீரே இல்லைங்களே, காணாம போயிடுச்சு. அப்ப அது என்ன, காணல் நீர். அப்ப தோன்றி மறைகிறது. அப்ப தோன்றி மறைவதனால அது ஒரு மாயா, ஒரு மாய விளையாட்டு அங்க நடக்குது. அப்ப நாம அந்த காணல் நீரை பார்த்துட்டு அது ஒரு மாயா லீலைன்னு சொல்லலாம்ல. காணல் நீர் என்றாலே அது ஒரு மாய விளையாட்டுங்க, அது ஒரு தோற்றம் மாயைங்க, அது உண்மையா கிடையாதுங்க. அது இருக்கிற மாதிரி காட்டும், ஆனா இல்லாம போயிடும். விசாரணை பண்ணி பார்த்தா இல்லாம போயிடும். விசாரிக்காம இருந்தா அது இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருப்போம், ஆனா அதை உண்மையா தண்ணி அங்க இருக்கான்னு நம்ம குடத்தை எடுத்துட்டு தண்ணியை மொண்டு விட்டு வரலான்ட்டு போனாதான் தண்ணி இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்போ விசாரணை அதற்கான செயல் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும், இல்லைன்னா தெளிவு கிடைக்காது. அந்த அடிப்படையில் மாயாவினுடைய இரட்டைத்தன்மையை நாம் இங்கே தெரிந்து கொள்ளணும். அந்த இரட்டைத்தன்மை இருக்கிறது தான் மாயா. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே சத்துவம் ஆகாசமும் சேருது. அப்போ சத்துவம் ஆகாசமும் சேர்ந்தால் அந்த ஆகாசமானது சத்தின் அடித்தளத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சத்தின் அடித்தளத்தில் இருந்து முதல்ல அது வெளிப்பட்டுடுது, வெளிப்பட்டு ஒரு தர்மியாக மாறுகிறது. தர்மத்திடமிருந்து வெளிப்பட்டு தர்மியாக மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தர்மியாக மாறுவதனால் என்ன நடக்குதுன்னா, ஆகாசத்தினுடைய சொந்த தன்மை என்ன, ஒரு இடம் கொடுப்பது போல தோன்றுகிறது. ஆகாசம் வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற மாதிரி காட்டுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஆகாசத்தால தனியா எப்படி இடம் கொடுக்க முடியும், அது சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இடம் கொடுக்க முடியும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், இப்ப நான் உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுக்குறீங்க, அந்த சேர்ல எனக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுக்குறதுக்கு, ஆனா உண்மையிலே அந்த சேர் எதன் மேல இருக்கு, அது பூமியின் மேல இருக்கு. பூமி இருக்கிறதுனாலதான் பூமி அந்த சேரை உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்கு. அப்ப பூமியின் மேல சேர் வச்சிருக்கு, சேர் மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா அந்த பூமி எங்க இருக்கு, அந்த பூமி ஆகாசத்துல இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் இங்க படைப்புல எல்லாமே ஆகாசம் தான் இடம் கொடுத்துருக்கோம். ஆகாசம் இடம் கொடுக்காம பூமி உருண்டையும் இல்லை, பூமி உருண்டையில மனிதர்களும் இல்லை, மற்ற ஜீவராசிகளும் இல்லை. அப்ப எல்லாமே ஆகாசத்தின் அதிஷ்டானத்துலதான் இங்க எல்லாமே இருக்கிறது. ஆனா உண்மையா ஆகாசம் தானே இடம் கொடுப்பதாக இருக்கிறதானா, இல்ல அதுக்கு அப்படி தனித்துவமான பவர் கிடையாது. அதுவே வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க மேல அப்படின்னு சொல்லி தானா இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆகாசம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதற்கான ஒரு இருப்பில் இருந்து கொண்டுதான் இடம் கொடுக்கிறதுங்கிற ஒரு உண்மையை இங்க உடைக்கிறார். இந்த இடத்துல அப்படிதான் உடைக்கிறார். அதாவது சத்தே வந்து இருப்பு தான், அந்த இருப்பின் மீது இருந்து கொண்டு ஆகாசம் இருப்பிடத்தை கொடுக்கிறது, அவகாசத்தை கொடுக்கிறது. ஆகவே இங்கு அவகாசம் என்கின்ற ஆகாசத்தின் இடம் கொடுக்கின்ற குணம் என்பது ஆகாசத்தின் சொந்த குணம் போல தோன்றுகிறது. உண்மையில் இருப்பது சத்து மாத்திரமே. அப்ப இடம் ஒளி போன்றவைகள் தர்மங்கள், ஆனால் சத்தோ தர்மி அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த செயலில் நிரூபணம் பண்றாரு. அப்ப இந்த செயல் இப்படி நிரூபணம் பண்றாரு, அப்ப தர்மத்தை தர்மியாகவும் தர்மியை தர்மமாகவும் மாற்றி குழப்புகிறது, அதுதான் மாயா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்த இடத்துல உண்டு பண்ணிட்டாரு. இந்த செயல அப்படிதான், இந்த செயல வந்து எப்படி குழப்பப்படும்னா, அதாவது உண்மையான இடம் வந்து இருப்பு இருப்பதனால்தான் எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கும். இருப்பு தான் இருக்குது, அந்த இருப்பின் அதிஷ்டானத்துல தான் நீங்க எல்லாம் இருக்க முடியும். ஆனா ஆகாசம் என்னமோ எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது போல தோன்றுகிறது. அப்ப ஆகாசத்தினுடைய தர்மம் என்ன, அது தர்மியின் அதிஷ்டானத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பார்ப்பதற்கு உண்மையில் எப்படி, தர்மியே தர்மமாக இருப்பது போலவும் அல்லது தர்மத்தை தர்மியாகவும் மாற்றி காட்டுவதுதான் இங்க துவைத நிலைக்கான ஒரு மாய விளையாட்டு என்று இந்த செயல்ல புரிய வைக்கிறாருங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான செயல் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து வெட்டவெளி தன்மைக்குள்ள அங்க ஒன்றுமே இல்லை என்ற நிலையில இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அது இருப்பு வச்சு காட்டுதுன்னா, அப்ப ஆகாசம் எப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தன்னுள் இருத்தி கொள்ள முடியும், அப்ப அது எங்க இருக்கு ஆகாசம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இல்லையா. இது ஒரு டெப்தான சப்ஜெக்ட். இப்போ ஆகாசம் வந்து எங்கேயோ இருக்கா, அப்ப ஆகாசம் எதன் அடித்தளத்தில் இருக்குன்னு கேள்வி நம்ம எழுப்பு தான் ஆகணும். இவங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணீங்க, எல்லாருமே கொஞ்சம் அப்படியே சிந்தனைக்கு வாங்க. அதாவது இப்போ ஆகாசம் இருக்கிறது, ஆகாசத்தின் மீது ஒரு கேலக்சி இருக்குங்க, ஒரு பால்வெளி மண்டலம் இருக்கு, அந்த பால்வெளி மண்டலத்துல ஒரு சூரிய மண்டலம் இருக்கு, அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி கோள்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த சூரிய கோள்களிலே பூமி என்ற ஒரு கோள் இருக்கிறது. அந்த பூமி என்ற கோள்ல நம்மை போன்ற ஜீவராசிகள் எல்லாம் வாழ்கின்றன. அதுல மனிதர்களாகிய நீங்க நானும் எல்லாரும் இங்க பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பூமியை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. ஆனா பூமி எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப சூரியன் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, பால்வெளி மண்டலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப பால்வெளி மண்டலம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, ஆகாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப ஆகாசம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, ஒரு கேள்வி எழுந்திருக்குது இல்ல. இப்படிதான் கேள்வி எழுப்பணும், ஏன்னா ஒன் பை ஒன்னா போகணும். நம்ம ஒன் பை ஒன்னா மூலத்துக்கு திரும்பினா, அப்ப ஆகாசம் எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டா, இப்ப சத்தின் அதிஷ்டானத்துல ஆகாசம் இருக்குதுன்னு ரிஷிகள் சொன்ன உடனே, அப்ப அந்த சத்து எங்கப்பா இருக்குதுன்னு கேட்கிறோம்ல. அந்த கேள்வி கேட்கிறவன் யாரோ அவன் தான் சத்துங்க. இதுதாங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆழமான உண்மை. இதைத்தாங்க சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றாங்க. இது எந்த ஆட்களுக்கும் புரியாது, இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது வந்து சாதாரண ஆட்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆகாசமே என்னுடைய இருப்பினால் இருக்கிறது, அதுதான் நீ தத்துவமசி. இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிற ராமசாமியோ குப்புசாமியோ கமலாவோ விமலாவோ இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வகுப்புல இருக்கீங்க, இப்ப இந்த அத்வைத வேதாந்த வகுப்புல பஞ்சதசி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட வந்து இந்த கேள்வி நம்ம எழுப்புறோம், இந்த கேலக்சி எங்கெங்க இருக்குன்னு கேட்கிறோம். உடனே நீங்க ராமசாமி என்ன சொல்றீங்க, இந்த கேலக்சி என்னங்க, ஆகாசத்துல இருக்கு, ஆகாசத்துல மிதக்கிட்டு இருக்கு இந்த கேலக்சி அப்படின்னு நீங்க ஒரு கூலா பதில் சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உடனே நம்ம கேள்வி கேட்கறோம், சரிங்க ஆகாசத்துல மிதக்கிட்டு இருக்குன்னா அந்த ஆகாசம் எதன் அதிஷ்டானத்துல இருக்கு, ஏன்னா இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த கேலக்சியை தாங்குறது ஆகாசம் அப்படிங்கிறது ஓகே, ஆனா அந்த ஆகாசத்தை எது தாங்குகிறது? அப்ப ஆகாசத்தை தாங்குவதற்கு ஏதோ ஒரு இருப்பு இருக்கணும்ல, அதுதாங்க உண்மையான சத்து, அதுதான் உண்மையான இருப்பு. அது எது தெரியுமா? தத்துவமசி, நீயே அது. அப்ப இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த பிரம்மாண்ட யூனிவர்சலே இருக்குப்பா. நீங்க இருப்பதனால்தான் இங்க ஆகாசமே இருக்கு, நீங்க இருக்கிறதுனால்தான் கேலக்சியே இருக்கு, நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த கேலக்சியில சூரியன் இருக்கு, நீங்க இருக்கிறதுனால்தான் அந்த சூரிய மண்டலத்துல கோள்கள் இருக்கு. அப்ப நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த கோள்கள்ல பூமி இருக்கு, அந்த பூமிக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, அந்த ஜீவராசியில ராமசாமி குப்புசாமி ஆகிய நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? உங்களை நீங்க தெரிஞ்சிக்காததுனால வர்ற பொறுப்பு. அப்ப நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, என்னுடைய இருப்பினாலே இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக உயரிய தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிட்டா, எதன் அதிஷ்டானத்தில் இங்க எல்லாம் இருக்கிறது, அந்த சத்து எதுவோ அது நீயே தத்துவமசி. இப்படிதான் இங்க வந்து நிரூபணம் செய்யறாங்க ரிஷிகள். அப்ப அதை உணர்ந்து கொள்வதற்கு உன்னிடத்துல என்ன சக்தி இருக்கிறது? அது உன்னிடத்துல இருக்கின்ற சித்து சக்தியை வைத்துக் கொண்டுதான் நீ இந்த உலகம் எண்ணில் இருக்கிறது என்று உணரவே முடியும். அப்ப சத்து சித்து என்ற நிலைப்பாடு யாருக்கு புரிகிறதோ அவனிடத்துல ஆனந்தம் தானாக நிகழ்கிறது, அதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவம். அப்ப இதை நம்ம உள் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது, நம்மை நாம் உணரும் போது மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்ப உண்மையா நம்முடைய நிலைப்பாடு என்ன? சச்சிதானந்தம் தான். நம்மளை சத்துன்னு தனியா நான் இருக்கிறேன் என்று சொன்னா அப்ப சித்து எதுங்கன்னு கேள்வி வந்துடும். சித்து என்னுடைய சக்தி என்று நம்ம அதை பிரிக்கவே முடியாது என்று ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐயா கேள்வி கேட்டாரு, முதல்ல சித்து தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப டோட்டலாவே டாபிக்கை மாத்தி சத்துன்னு சொல்றீங்க அப்படின்னா, சத்து சித்த பிரிக்கவே முடியாது, சத்தினிடத்தில் தான் சித்து இருக்கிறது. ஆனால் சித்தானது சத்தின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். நாளில் ஒரு பங்கு நம்ம முதல்ல பார்த்துட்டோம், மூணு பங்கு வந்து சத்து, ஒரு கால் பங்கு வந்து சித்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதுக்காக அப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, அந்த அதிஷ்டானம் இல்லாமல் எதுவும் படைக்கப்பட முடியாது. அப்ப சத்தின் அதிஷ்டானத்திலே சித்து வெளிப்படுகிறது, ஆனால் அந்த சித்தோ சத்துக்கு வேறாக இல்லை. ஆகவே சத்தும் சித்தும் சேர்ந்து சச்சித்தாக இருந்ததுனால்தான் இங்கு நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு நமக்கு உள்ள மிளிர ஆரம்பித்து அனந்தமாக எல்லையற்றதான அந்த உணர்வுக்கு சச்சித் ஆனந்தம் என்று பெயர். அதாவது நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய வைபவம் அது எப்படின்னா எல்லையற்றது, அது எங்கும் நிறைந்தது, அதற்கு ஒரு விளக்கமே கொடுக்க முடியாது. அப்ப நீங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க உண்மையிலேயே வெளியே வந்து வெட்ட வெளி இல்லைங்க, உண்மையிலேயே வெளியே வந்து கேலக்சி இல்லைங்க, எல்லாமே நீங்க இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா இந்த கேலக்சி காணாம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது உங்களால ஏத்துக்கவே முடியல. என்னங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்ஸ்ல போய் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா, நம்ம இந்த யூனிவர்சல் ஏதோ ஒரு பிரம்மாண்டமாவும், நாம ஏதோ ஒரு சின்ன கிஞ்சிக்னாவும், இந்த யூனிவர்சல் வந்து பெரிய சர்வஜ்ஞனாவும் நம்ம மைண்ட்ல நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து துவைதிகளா வாழ்ந்ததுனால நமக்கு வேறாக இருக்கின்ற இந்த பிரம்மாண்ட உலகம் வந்து நம்ம வந்து அந்த உலகத்துல ஒரு சிறு பகுதி, ஆனா எனக்கு வேறாக இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல இவ்வளவு நாள் வச்சிருந்தத இப்ப நம்ம திடீர்னு மாத்தி சொல்றோன்னு வச்சுக்கீங்களேன், அது உங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதாங்க மாயா, தர்மம் தர்மி அப்படிங்கிறத மாற்றி புரிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாரு. தர்மத்தை தர்மியாகவும் தர்மியை தர்மமாகவும் எது மாற்றி காட்டுகிறதோ அதுவே துவைதத்தின் முதல் தொடக்கம், அதுவே இருமையின் ஆரம்பம் அப்படின்னு அருமையா சொல்றாரு. அப்படிப்பட்ட இருமையின் ஆரம்பம் அதுவாக இருப்பதனால்தான் அதற்கு பெயர் என்ன? மாயா, மித்யா அப்படின்னு அருமையா புரிய வைக்கிறாங்க. அப்ப நீங்க இப்ப யோசனை பண்ணி பார்க்கலாம், எப்படிங்க நான் இருக்கிறதுனால இந்த பிரம்மாண்ட யூனிவர்சல் இருக்குங்கிறீங்க, எனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றீங்கன்னா, அப்ப இவ்வளவு பெரிய சூரியன் எனக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்க மைண்ட் எங்க போகுது தெரியுமா? இந்த பாடி அட்டாச்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. உங்களுடைய அஜ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நான் இந்த உடம்பு தானே, எனக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய யூனிவர்சல் வரும், யூனிவர்சல் எவ்வளவு பிரம்மாண்டம், அதுல ஒரு சிறு புள்ளி அல்லவா நான். அதாவது இந்த பிரம்மாண்ட யூனிவர்சல்ல ஒரு சிறு புள்ளி, ஒரு பென்சில் எடுத்து ஒரு டாட் ஒரு பேப்பர்ல வச்சா ஒரு டாட் வைக்கிறோம்ல, எப்படி அதை கற்பனை பண்ணிக்கலாம்னா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த வெள்ளை பேப்பர் தான் வெட்ட வெளி. அந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு ஏ ஃபோர் சைஸ் சீட்டு வீட்டுல ஜெராக்ஸ் கடையில் இருக்கிற ஒரு பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டு ஒரே ஒரு பென்சில் எடுத்து ஒரு புள்ளி வைக்கிறீங்க. அந்த ஏ ஃபோர் சைஸ் சீட்ல ஒரு புள்ளி இருக்கிறது தான் நீங்க, ஆனா அந்த ஏ ஃபோர் சைஸ் சீட்டோ பிரம்மாண்டமா இருக்கு. அது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு புள்ளியா இருக்கிற நீங்க எப்படிங்க அவ்வளவு பெரிய யூனிவர்சல் உங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லையா? ஆனா இங்க எந்த அடிப்படையில நீங்க அதை பாக்குறீங்கன்னா, அந்த வெள்ளை பேப்பர்ல வைக்கப்பட்ட புள்ளியின் அடிப்படையில இந்த பிரம்மாண்ட யூனிவர்சல்குள்ள இருக்கிற இந்த உடலின் அடிப்படையில நீங்க பாக்குறீங்க, அதனால வரக்கூடிய ப்ராப்ளம். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, ராமசாமினா நான் ஒரு சாதாரண ஆளு, இந்த உடம்புக்குள்ள இந்த பிரம்மாண்ட உலகம் எப்படிங்க வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே இந்த உடம்புக்குள்ள வந்ததா யார் சொன்னா? நீங்களா அப்படி ஒரு கற்பனைக்கு போறதுக்கு யார் பொறுப்பு? நம்ம சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சிக்காம நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள எப்படிங்க பிரபஞ்சம் வரும், எனக்குள்ள எப்படிங்க பிரபஞ்சம் வரும்னா நாங்க என்ன சொன்னோம், உங்களுக்குள்ளனா உங்க வயிற்றுக்குள்ள சூரியன் இருக்காரு, உங்க வலது கண்ணில் சூரியன், இடது கண்ணில் சந்திரன்ட்டு நீங்க சினிமா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அது மாதிரியே நீங்க இருக்கிறதா முடிவு பண்ணிட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. ஏன்னா நாம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா, உங்களை உடல் கடந்து உணர்வுல இருந்து பார்க்க சொல்றோம். அந்த அறிவின் அதிஷ்டானமா நீங்க நின்று பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இப்ப நீங்க பிறந்த குழந்தையில பேன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒண்ணும் தெரியாம அம்மாவுடைய மடியில, அப்ப உடனே பக்கத்து வீட்டுக்கார் வந்து இந்த சாக்லேட்டுன்னு கொடுக்குறாங்க, அப்பதான் அதை முதல் முதல்ல வாங்கி பாக்குறீங்க, அப்ப அதுக்கு பேர் சாக்லேட்டுன்னு அப்பதான் தெரியுது. அப்புறம் பென்சில், பேனா, ரப்பரு, அப்புறம் வந்து உங்களுக்கு புஸ்தகம், சிலேட்டு அப்படின்னு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் கேலக்சியே தெரியுது. சயின்ஸ் படிச்சிருந்ததுனால இப்ப உங்களுக்கு கேலக்சியே தெரியுது. பட் இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு எப்படி ஏறியது? உங்களிடத்துல இருக்கிற அறிவில் ஏற்றி வைக்கப்பட்டது. இப்ப புரியும் நினைக்கிறேன். அதாவது நீங்க அறிவு, ஆனா நீங்க இந்த உடம்ப நான்னு நம்பாத வரைக்கும் உங்களுடைய அறிவுல இந்த உலகம் உண்டாக்கப்படுது. அப்ப இப்படிப்பட்ட பிரம்மாண்ட யூனிவர்சல உங்களுக்கிட்ட உருவாக்குற இந்த விஷயங்கள் மனதில் எண்ணங்களாக சேகரிக்கப்பட்டு இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணி அதுல ஒரு கேலக்சி இருக்கு, அதுல ஒரு சூரிய மண்டலம் இருக்கு, அந்த சூரிய மண்டலத்துல எத்தனை கோள்கள் இருக்கு, அதுல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அதுல மனிதர்கள் இருக்கிறாங்க, மற்ற ஜீவராசிகள் இருக்காங்க, நான் ராமசாமி இருக்கிறாங்க அளவுக்கு உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க. அந்த பதிவின் அடிப்படையில உங்களை நீங்க எப்படி அபிமானிக்கிறீங்க? நான் தனிப்பட்ட ராமசாமி, தனிப்பட்ட குப்புசாமி, நான் தனிப்பட்ட கமலா, நான் தனிப்பட்ட விமலான்னு அபிமானிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஆனா இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நீ அபிமானம் பண்ணி நீ வெளியே உலகம் வேறாகவும் நீ வேறாகவும் பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய நிலைப்பாட்டுல நீ இந்த உடலா நீ மனமா விசாரணை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி நம்மளை தூண்டி கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது, அதை நம்ம வந்து அவஸ்தாத்ரய சாட்சியின் அடிப்படையில நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது, விழிப்பு நிலையாக நம்ம பார்க்கின்ற இந்த பிரம்மாண்ட உலகமோ நம்ம உறவுகளோ பேங்க் பேலன்ஸோ கனவு நிலையில காணாம போயிடுது. கனவு நிலையில காணாம போன உடனே இந்த ரிலேஷன்ஷிப் கனவுல இல்லை. கனவு நிலையில நம்ம இந்த மனைவியோ, இந்த பேங்க் பேலன்ஸோ, இந்த சிட்டி லைஃபோ, சென்னையிலயோ சிங்கப்பூர்லயோ நீங்க வாழ்றீங்கன்னா அந்த சிட்டி லைஃபோ கனவுல வர்றது கிடையாது. கனவு உலகமே வேற, ஆனா அது உண்மையா தத்ரூபமா இருக்கு. அப்ப அங்க ஒரு ரியல் உலகத்தை உண்டு பண்ற இதே மனசு அங்க லீலைகளை பண்ணுதா இல்லையா? அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது உண்மை போல தெரிகிறதா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட கனவு உலகத்தை படைத்த அதே மனமானது ஆழ்ந்த உறக்கத்துல ஒடுங்கும் போது நனவு உலகமும் காணோம், கனவு உலகமும் காணோம். அப்ப நான் யார் என்று தெரியாத ஒரு ஒடுக்க நிலை உண்டாகும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா உங்களால பதில் சொல்ல முடியல இல்லையா? அப்ப இதை நீங்க விசாரணை பண்ணி பாருங்க. ரிஷிகள் இதான் சொல்றாங்க, இதை நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீ இருப்பதனால்தான் இந்த இரண்டு உலகங்களையும் உண்டாக்குகிறாய். நனவு உலகத்தையும் உண்டாக்குகின்றாய், கனவு உலகத்தையும் உண்டாக்குகின்றாய். ஆனால் காட்சிகள் மாறலாம், அதில் உருவங்கள் மாறலாம், உலகங்கள் மாறலாம், ஆனால் என்றும் மாறாத நீ இருப்பதை நீ உணர்ந்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப அதைத்தான் நாம இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வேணும். அந்த மெச்சூரிட்டி வந்து மனித அறிவில் மேம்பட்டவர்களுக்கு தான் சாத்தியமாகும். அதுக்குத்தான் இங்க சித்தினுடைய பரிமாணம் என்று சாஸ்திரம் புரிய வைக்குது. சத்தினுடைய வெளிப்பாட்டில் வெளிப்பட்ட சித்து இருக்கு இல்லையா, அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் பிரகாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஊடகத்தை உண்டாக்குவதிலே அது வெறும் ஒளி என்ற ஆகாச தத்துவத்தை மட்டும் உண்டாக்கவில்லை, கூடுதலாக இன்னும் நான்கு தத்துவங்களை உண்டாக்குகிறது. அப்ப ஐந்து பூதங்களை படைத்து ஐந்து பூதங்களின் மூலமாக உடலை உண்டாக்கி உடல்களிலே புலன்களை உண்டாக்கி அந்த புலன்களிலே மனம் என்ற ஒரு விஷயத்தை பிரகாசிக்க வைக்கிறதுக்கான அதிஷ்டானமாக சித்து இருந்து அந்த சித்துக்கு அதிஷ்டானமாக சத்து இருப்பதை எந்த தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவனே பிரம்மம். அப்ப அப்படிப்பட்டவன் தான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று சொல்ல முடியும். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ப்ராசஸ் இததான நான் அப்ப சொன்னேன். இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, சொல்றதுக்கு வேணா லகுவா இருக்கலாம், பாலுக்குள்ள நெய் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்க பாலுக்குள்ளதான் எங்க நெய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டா எங்க நெய்யை காட்டுங்கன்னா எப்படி பால்ல இருந்து உடனே நெய்யை காட்டுவீங்க? காட்ட முடியாது. அப்ப என்னங்க பண்ணணும்? பாலுக்குள்ள இருக்கிற நெய்யை பார்க்கணும்னா என்னங்க பண்ணணும்? பாலை காய்ச்சணும், முதல்ல பாலை சூடு பண்ணணும், அப்புறம் அந்த சூடான பால் கொஞ்சம் மிதமான வெப்பநிலைக்கு வந்த பிறகு அதில் தயிர் எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றணும், புற ஊற்றணும். அப்போ புற ஊற்றினோடனே அந்த தயிராக மாறணும், அந்த பாலானது தயிராக மாறணும். அப்புறம் அந்த தயிரை எடுத்து கடையணும், கடைஞ்ச பிறகு அதுலேருந்து வெண்ணெய் வரணும், அந்த வெண்ணெய் எடுத்து காய்ச்சணும், அதுக்கப்புறம் தான் நெய் வரும். அப்போ இவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருந்தால் தானே நீங்கள் பாலுக்குள்ளே இருக்கிற நெய்யை பார்க்க முடியும். அப்போ இதை தான் திருநாவுக்கரசர் பாடுறாரு. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைந்து நின்றுளன் மாமணி ஜோதியான். அப்படி இறைவன் மறைந்து கொண்டிருக்கிறான். எப்படி பாலில் நெய் போல, விறகில் தீ போல, அது மாதிரி இருக்கின்ற இறைத்தன்மை என்பது இங்கு எப்படி இருக்கிறது? நம் மூலமாக வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அதுதான் நான் என்று தன்னை ஒருவன் உணர்ந்து விட்டால் என்னுடைய இருப்பினால் தான் இங்கு எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது புரியும் போது எல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். அப்பதான் இந்த உலகமே, இந்த யூனிவர்சலே நீங்க தான், உங்களுக்குள்ளதான் யூனிவர்சல் இருக்கு அப்படின்னு அப்ப உங்களுக்கு புரியும். ஆனா இப்ப நீங்க உடம்புல சிக்கிக்கிட்டு நான் தான் இந்த ராமசாமி, நான் தான் இந்த குப்புசாமி, நான் இந்த பாடியில் இருக்கிறேன், நான் ஆணு அவ பெண்ணு, அப்புறம் அது நாய் இது பேய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்றைக்கு நமக்கு அந்த அனுபவம் உண்டாகும்? நாம தான் இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இருமை எண்ணம் இருக்கிற வரைக்கும் இறைத்தன்மை பிரகாசிக்காதுன்னு ரிஷிகள் தெளிவா சொல்லிட்டாங்க இல்லையா? ஏன்னா இருப்பது ஏக்கம் அல்லவா? அந்த ஏக்கம் வந்து தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்கின்ற தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு வைபவத்துல இன்னொன்னு உருவாக்கவே முடியாதுங்கிற உண்மையே கடைசியில உணர வைக்கிறாங்களா இல்லையா? கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, அஜாதவாதத்துல இப்படி ஒரு படைப்பு படைக்கப்படவே இல்லைன்ட்டாங்க. அப்ப படைப்பே படைக்கப்படவில்லை, வெறும் சத்து மாத்திரமே இருக்கிறது. அப்ப அந்த சத்தே தான் சத்தாகத்தான் இருக்கிறேன் என்று இங்க இவ்வளவு பெரிய ஒரு சித்து விளையாட்டு விளையாடுது. இதுதான் ஒரு மாய விளையாட்டுங்க. இந்த மாய விளையாட்டே ஒரு கனவு மாதிரிதான். ஆனா இதை மனசு ஏத்துக்காது. ஏன்னா மனம்ங்கிற ஒரு ஊடகம் வந்து விட்டதுனால நம்மால் வந்து அந்த அறிவு நிலைக்கு போகவே முடியல. அப்ப மனம் கடந்த நிலையில் தான் நீங்க அந்த அறிவாக பிரகாசிக்க முடியும். அதுதான் மகான்கள் பாடுறாங்க. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே, தாயுமான சுவாமிகள். அப்ப மனம் அப்படிங்கிறது வந்து இறக்குறதுனா என்ன? இந்த மனசுதான் நம்மளை மயக்குது, மாய. இந்த மனசுதான் மாயா. அப்ப இந்த மனதுல நம்ம இப்படி ஏற்றி வைத்து கொண்ட விவகாரத்துல சிக்கிக்கிட்டு இந்த யூனிவர்சல் இருக்கிற மாதிரியும் அந்த யூனிவர்ஸ்ல நான் தனியா வாழ்ற மாதிரியோ எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரியோ அதுல எனக்கு சுக தூக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியோ இவ்வளவு ஒரு கற்பனைய இந்த மனசு கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல சுகம் வரும்போது ஆனந்தம் அடையுது, துக்கம் வரும்போது துவண்டு போகுது. ஆனா இது எல்லாமே மனதுக்கான அனுபவங்கள் தானே தவிர ஆத்மாவுக்கு எந்த அனுபவங்களும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிரூபணம் செய்துட்டோம். அப்ப அதுதான் நீ என்று அந்த ஆத்மாவை தன்னுள் ஒருவன் உணர்ந்து விட்டால் போதும், அதுதான் சத்து. அந்த நிலையை இந்த செயல்ல அழகா புரிய வைக்கிறார். அப்ப இந்த செயல் அதான் சொல்ல வருது. அப்போ இந்த ஸ்லோகத்தின் படி தர்மத்தை தர்மியாகவும் தர்மியை தர்மமாகவும் எது மாற்றி காட்டுகிறது என்றால் அதுவே மாயை. இதுவே துவைத அனுபவத்தின் தொடக்கம். அந்த தொடக்கத்தின் ஆரம்ப புள்ளி தான் ஆகாசம். அப்ப அந்த ஆகாசத்திடமிருந்துதான் மற்ற பூதங்கள் தோன்றின. அந்த மற்ற பூதங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பஞ்சீகரண நிலையிலே பல படைப்புகள் உண்டானது போல இங்கு தோற்றமாகிறது. அப்ப இது எல்லாம் ஒவ்வொரு சக்தி வேறு ஒரு சக்தியாக பரிணாமத்தை உட்படுத்துகிறது. ஒரு சக்தியை வேறு ஒரு சக்தியாக மாற்றலாம், ஆனால் அந்த சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்படிதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப அதுதான் சயின்ஸும் சொல்லும். அப்ப இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அப்ப இதெல்லாம் சக்தியினுடைய லீலை. ஆனா இங்க அந்த சக்திக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சத்து மாறுவது இல்லை. அப்ப அதுவே நான், அதுதான் நீ அப்படின்னு குரு நமக்கு உபதேசம் பண்றாரு. குரு என்ன சொல்றாரு, தத்துவமசி, அதுவே நீ அப்படின்னு புரிய வச்சுட்டாரு. அப்ப நான் அதுதான் நான் என்று புரிந்த பிறகு நான் என்ன சொல்லணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய டெப்த். அப்ப இங்க நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, அப்ப ஒளி என்ற ஒரு குணத்தை உள்ளடக்கிய ஆகாச தத்துவமும் அந்த ஆகாச தத்துவத்திற்கு அடித்தளமாக இருக்கின்ற சத்தும் விசாரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப எந்த குணமாக இருந்தாலும் சரி, அது ஒளி அல்லது இயக்கம் அல்லது இடம் என்று தோன்றும் போது அதை கவனிக்க வேண்டும். அப்ப அதை கவனத்தில் கொண்டு வந்த பிறகு இந்த குணம் தனியாக இருக்கிறதா அல்லது எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் போது இந்த குணத்தை விடுத்து அதற்கு ஆதாரமான அடித்தளத்தில் இருப்பு கொள்ளும் போது மட்டுமே தன்னிருப்பை தான் உறுதி செய்ய முடியும் என்று இந்த ரிஷிகள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான நிதித்தியாசம். நிதித்தியாசனம் இந்த இடத்துல என்னன்னா, தன்னிருப்பை தான் உணர்கின்ற நிலையில் நாம் நிலை பெறுவதற்கு நமக்கு வேறாக வெளிப்படுகின்ற குணத்தை விட்டுவிட வேண்டும். அதற்கு பேர் தான் குணாதீதன். பகவத்கீதை பேசும், பகவத்கீதை வந்து குணாதீதனை பத்தி பேசும். குணா குணேசு வர்த்தந்தேன்னு ஒரு செயல் இருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, அது குணத்தில் குணம் பிரவர்த்திக்கின்றன என்பதன் அடிப்படையில இந்த குணபேதங்களுக்கு காரணமான ஒரு ஆதாரமான குணம் இருக்கலாம். அந்த குணம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கலாம். அது ஆகாச குணமாக கூட இருக்கலாம், அது ஒளி குணமாக கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறது, அது எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த குணத்தை விடுத்து அந்த குணத்தின் ஆதாரமான அடித்தளத்தின் இருப்பில் நாம நிற்பது மட்டும்தான் உண்மையான நிதித்தியாசனம் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், குணம் மாறலாம் ஆனால் அடித்தளம் மாறுவதில்லை, அதுவே நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்னன்னா, அந்த குணங்களை நான் என்று எடுத்துக்கொள்ள கூடாது, முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அந்த குணங்கள் எல்லாம் வந்து போகும். அது என்ன குணமா வேணா இருக்கட்டும், ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய குணம், ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய குணம், அல்லது ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய குணம், அல்லது ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய குணம் அப்படின்னு நீங்க எந்த அனுபவங்களை வேணா அடைந்து பாருங்களேன். அது எல்லாம் எதற்கானது, அந்த உடலுக்கும் மனதுக்கும் உரித்தானது. இப்ப ராமசாமி இருக்காரு, குப்புசாமி இருக்காரு, கமலா இருக்காங்க, விமலா இருக்காங்க, இவங்களுக்குள்ள குண வேறுபாடுகள் நடக்கும். அந்த குண வேறுபாடுகள்ல ராமசாமி பயங்கர கோபக்காரா இருப்பாரு, குப்புசாமி ரொம்ப சாந்தமா இருப்பாரு, கமலா வந்து அவர் ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, விமலா வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குணபேதங்கள் ஏன் வந்து கமலா அப்படி இருக்கா, விமலா ஏன் இப்படி இருக்கிறா, ராமசாமி ஏன் அப்படி இருக்காரு, இவர் குப்புசாமி ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்டோம்னா அது அவர்களிடத்துல இருந்து வெளிப்படுகின்ற குணபேதங்கள் தான். ஆனா அந்த குணங்களை நான் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அஜ்ஞானிகள் தான் நான் கோபக்காரனா இருக்கேன், நான் ரொம்ப சாந்தமானவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சாந்தமானவன் நான் அமைதியானவன் சொல்றவன் கூட அஜ்ஞானி தான், ஏன்னா அது ஒரு குணம் தானே, அப்படி சொல்ல முடியாது. இல்ல அதிஷ்டானமா இருக்கிற சத்தின் இடத்துல எந்த குணமும் இல்லை, அதனால அதை நான் சாந்தமா இருக்கிறேன்னு சொல்லாது, நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லாது. அப்போ அந்த அமைதி வந்து தர்மி, ஆனா அந்த அமைதியை வெளிப்படுத்துவது தர்மம். அப்போ அந்த அமைதியை வெளிப்படுத்துகின்ற தர்மத்துக்குள்ள ஒரு ஊடகம் வந்துவிட்டு நான் அமைதி என்று சொல்லுவதனால அந்த அமைதித்தன்மையை இதை அடைந்து விட்டதா அப்படின்னா, அந்த ஊடகம் அடையல, அந்த உண்மை நிலை உணரப்பட்டது அவ்வளவுதான். அந்த நிலையில் எப்பொழுதுமே தர்மியாக இருக்கக்கூடியவர் யாரு, சத்து மாத்திரமே. அப்ப அந்த சத்துக்கான ஒரு தர்மம் வெளிப்படுதுன்னா அது யாரு, அது அதிலிருந்து வெளிப்பட்ட சித்து மாத்திரமே. அப்ப இப்படிதான் அந்த சத்தும் சித்தும் ஒரு லீலையை புரிகிற ஒரு லீலா வினோதம் இங்க நடக்கும். ஏன்னா சித்து தனியா இருக்க முடியாது, சத்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், அதுல இருந்து சித்தை பிரிக்க முடியாது. அப்ப இந்த சத்து சித்து சேர்ற ஒரு ஆனந்த வைபவம் தான் சச்சிதானந்த நிலையாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப குணங்களை நான் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப மாயா மாற்றத்தை உட்படுத்தி நமக்கு பல விஷயங்கள் மாறி மாறி இருப்பது போல ஒரு குழப்பத்தை உண்டு செய்தாலும், இதை நாம் ஆழ்ந்து கவனிக்கும் போது நமக்கு புரிதல் என்ன வரும்னா, இது குணத்தினுடைய பேதமை தான், ஆனா அந்த குணத்துக்கு அடித்தளமா இருக்கிற நானோ குணாதீதன், குணங்களை கடந்தவன் என்று நமக்கு நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இங்க உபதேசமா பாக்குறோம். அப்ப பூத விவேகம் இங்க ஒரு மிக நுண்ணிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது. அது என்ன அப்படின்னா, மாயா என்பது குணத்தையும் அடித்தளத்தையும் மாற்றி மாற்றி நம்மை குழப்பத்துக்கு உட்படுத்தி காட்டுகிறது. ஆனால் எந்த ஒரு படைப்பின் இடத்திலே விவேகம் மேம்பட்டு அந்த விஷயத்தை நேர்த்தியாக பிரித்து பார்க்க முடிகிறதோ அந்த ஊடகம் தன்னுடைய உண்மை நிலைக்கு திரும்புகிறது. அதுதாங்க இங்க நடக்க வேண்டிய ஒரே வரிக்கான விளக்கம். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மாயையினுடைய விளையாட்டு தான் இங்க என்ன பண்ணுதுன்னா, அதிஷ்டானமா இருக்கிற சத்தையும் அதிலிருந்து வெளிப்பட்ட சித்தையும் வச்சுக்கிட்டு அந்த குணத்தையும் அடித்தளத்தையும் மாத்தி மாத்தி தர்மத்தை தர்மியாகவும் தர்மியை தர்மமாகவும் மாற்றி குழப்பத்தை உண்டு செய்கிறது. ஆனால் இங்க நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொள்ளக்கூடிய தகுதி அடைந்த ஒரு மனிதன் அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை உண்டாக்கி கொள்ளுகின்ற நிலையிலே அவனிடத்துல அந்த மாற்றம் விளக்கப்படுகிறது, அந்த மாற்றத்துக்கான தெளிவு கிடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவன் சரியானவற்றை புரிந்து கொள்கிறான், நான் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருக்கின்ற சத்து மாத்திரமே என்று தன்னை உணர்ந்த மறுவினாடி அவனிடத்திலேயே சித்து இருப்பதை அவன் உணர்கிறான், என்னுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம் என்பதையும் உணர்கிறான். அப்படி உணர்ந்து கொண்டவனுக்கு வேறாக இந்த உலகமும் இல்லை, அவனிடத்திலேயே உலகம் இருக்கிறது, ஆனால் அவனோ உலகத்தில் இல்லை. இப்படித்தான் இதை புரிய வைக்குது. அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, நான் மட்டுமே இருக்கிறேன், என்னிடத்தில் உலகம் இருக்கிறது, ஆனால் உலகத்துக்குள் நான் இருப்பது போல, எல்லா ஜீவராசிகளுக்குள் நான் இருப்பது போல உங்களுக்கு தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் அப்படி நான் இல்லை என்று புரிய வைக்கிறார். அப்ப இதுதான் நாம வந்து டெப்தா கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப இதை எப்படி கண்டுபிடிச்சுக்கணும்னா, நீங்க அத்வைதத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்ககிட்டதான் உலகம் இருக்குன்னு புரியும். நீங்க துவைதத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, இப்ப ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருக்கு இல்லையா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, பகவத்கீதையில எல்லா உடலுக்குள்ளேயும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற மாதிரி போட்டோ போட்டுருவாங்க. அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பிரம்மம்னு சொல்லிடுவாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பிரம்மம். அந்த பிரம்மம் என்ன பண்ணும், இரும்பு உடம்புக்குள்ள இருக்கும், யானை உடம்புக்குள்ள இருக்கும், மனித உடம்புக்குள்ள இருக்கும். அப்ப எல்லா போட்டோக்குள்ளேயும் கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. அப்ப பாக்குறவன் என்ன நினைப்பான், அப்ப ஒரே பிரம்மம் வந்து இப்ப எல்லா உடம்புக்குள்ள இப்படி பிரகாசிக்குது, அப்ப எங்கும் கிருஷ்ணன், எல்லாம் கிருஷ்ணன், அப்ப எல்லாவற்றிலும் கிருஷ்ணன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதை நம்முடைய அத்வைத வேதாந்தம் என்ன சொல்றது, சர்வம் பிரம்மமயம் சொல்லிடுது. அப்ப இங்க எல்லாம் பிரம்மமயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுது. அப்ப நம்ம இப்படி எடுத்துக்கிட்ட பிறகு, அப்ப ஸ்ரீகிருஷ்ணனை நீங்க எதுல பாக்கலாம், எறும்புல பாக்கலாமா, ஸ்ரீகிருஷ்ணன் நீங்க யானையில பாக்கலாமா? அப்ப உண்மையான நீங்க ஸ்ரீகிருஷ்ண பக்தனா இருந்தா நீங்க எறும்பையும் கும்பிடணும், யானையும் கும்பிடணும், அப்படித்தானே கும்பிடணும். அப்புறம் ஏன் அதை கடந்து திருப்பி கிருஷ்ணன் மட்டும்தான் கடவுளுங்கிற மாதிரி துவைதத்துக்குள்ள திருப்பியும் போறீங்க? அப்ப இதுதான் புரியலன்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் எல்லாத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு படத்துல மட்டும் காட்டக்கூடாது, அது அனுபவத்துக்கு வரணும்ல. அப்ப அனுபவத்துக்கு வந்தா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எறும்புக்குள்ள இருக்கிறான், யானைக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அந்த யானையை துன்புறுத்த மனசு வருமா, அந்த எறும்பு துன்புறுத்த மனசு வருமா? அப்ப வராது. அப்ப எல்லா உயிரினங்களையும் நேசிக்கிற அன்பு வந்துடும். அப்ப நீங்க எங்கும் அந்த இறைத்தன்மையை உணரலாம். அப்ப அந்த நிலை வாழ்க்கையாக மாறும்போது இருக்கின்ற ஒரு உண்மையான ஆனந்தம் தான் நமக்கு உண்மையான பூரண நிறைவு திருப்தியை கொடுக்க முடியும். ஆனா அதை நம்ம உருவத்துக்குள்ள கொண்டு போனா அது அந்த திருப்தியை கொடுக்குமா? அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய அபிமானத்தில் நம்ம இன்னொரு உருவத்தை பார்க்க முடியுமான்னா மனசு ஏத்துக்காது. அதுதான் பிரச்சனை. அதாவது ரியாலிட்டியில வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப எதிர்ல வந்து ஒருத்தன் அப்படியே பன்னிக்கறி எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறான்ல, ஆதிசங்கருடைய கதை இருக்கும். அதுல வந்து ஒரு புலையன் வந்து நாலு நாய்களோட அப்படியே வருவான். அப்ப ஆதிசங்கர் அப்பதான் கங்கை கரையில குளிச்சுட்டு மேல வருவாரு. அப்ப உடனே அவர் சிஷியர்கள் எல்லாம் தள்ளி போன்னு சொல்லுவாங்க. என்னை தள்ளி போக சொல்கிறாயா, இல்ல சைத்தன்யத்தை தள்ளி போக சொல்கிறாயான்னு அந்த புலையன் வந்து கேட்பான். அப்ப உடனே ஆதிசங்கருக்கு புரியும், என்னடா இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை இவன் விளக்குறான் நமக்கு, அப்ப இவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது, சாக்சாத் அந்த சிவபெருமானே வந்து எனக்கு உணர்த்துறாரு, அந்த பேதமையை சுட்டி காட்டுறாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே சாஷ்டாங்கமா அந்த பிள்ளையனுடைய காலில் விழுவாரு. இது மாதிரி ஒரு கதை இருக்கு, அதுக்கு வந்து மணிஷா பஞ்சகம்னு பேரு. மணிஷா பஞ்சகம்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பேன், அது ஆதிசங்கர் எழுதிய ஒரு அருமையான நூல், அதுல இந்த கதை இருக்கும். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, அதாவது நீங்க வந்து துவைதத்துக்குள்ள இருந்தால் உங்களால வந்து எதிரில் இருக்கிற புலையனை கிருஷ்ணனா பார்க்க முடியாது, சிவனா பார்க்க முடியாது. இப்ப அப்படிதான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க சைவ சமயத்துல இருக்கிறவங்களை எடுத்துக்கோங்க, அல்லது வைணவ சமயத்துல இருக்கிற நாமம் போட்டவளை எடுத்துக்கோங்க. இப்ப வைணவ சமயத்துல நாமம் போட்டவன்லாம் இன்னொரு நாமத்தை போட்டவனையும் எதிர்க்கிறான் பாருங்க. என்னமா யூ மாதிரி நாமம் போட்டா அவன் வந்து வடகலை, அப்புறம் வி மாதிரி நாமம் போட்டா தென்கலைன்னு ரெண்டு நாமம் கேஸ் இருக்கு. அப்ப ஒரு நாமம் இன்னொரு நாமத்தை எதுக்குது, நீ இந்த நாமம் போட்டா நீ தென்கலை சேர்ந்தவன், இந்த நாமத்தை போட்டா நான் வடகலையை சேர்ந்தவன், நீ வேற நான் வேற அப்படின்னு நாமத்திலேயே எதிர்ப்பு இருக்கும்போது அப்ப கிருஷ்ணனை எப்படி அவன் எல்லாத்திலையும் பார்ப்பான்? பாசிபிலிட்டியே இல்லை இல்லையா? நடைமுறைக்கே ஒத்து வராத விஷயம். ஏன்னா இருமைகள் இருப்பதனால் அது சாத்தியம் ஆகாது. அதே மாதிரி சிவபெருமான வந்து எங்கும் சிவமயம், சர்வம் சிவமயம்னு வார்த்தை வாயில மட்டும் சொல்லிட்டு எதிரில் ஒருத்தன் மோசமான வந்தான்னா அவனை என்ன நினைக்கிறேன், நம்ம துச்சமா பார்ப்போம், அவனை திட்டுவோம், அல்லது வேற்று ஜாதிக்காரனையே நம்ம வந்து இப்போ ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனோ அல்லது ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனோ வந்தா நம்ம அவனை அரவணைக்கிறோமா? நான் சிவபக்தன், அவன் வந்து கிறிஸ்துவன், அவங்ககிட்ட நமக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம விலகித்தான் போறோம். அப்ப என்ன காரணம், அங்கேயே நம்ம கிட்ட அந்த உரிமைகள் இருக்கிறது தான் காரணம். அப்ப இதெல்லாம் கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்துக்குள்ள கொண்டு போக கூடாது பிரம்மத்தை. பிரம்மத்தை உருவத்துக்குள்ள கொண்டு போனா ஒரு நாளும் நீங்க வந்து தேர முடியாது. ஏன்னா உண்மையான பிரம்மம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிற நீங்களே தாங்கிறத உணர்றதுதான் உண்மையான பிரம்மம். அப்ப நானே பிரம்மம் என்று தன்னுணர்வை தான் உணர்கின்ற ஒரு வைபவத்தில் நடக்கின்ற ஒரு லீலைய நீங்க உங்களுக்குள்ள உணர்ந்த பிறகு இந்த உலகமே உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த உலகத்துக்குள்ள கிறிஸ்துவம் இருந்தா என்ன, இஸ்லாத் இருந்தா என்ன, புத்த மதம் இருந்தா என்ன, சமண மதம் இருந்தா என்ன, யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி வராது. ஏன்னா நான் இருப்பதினால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, என்னுள் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பரிமாணம் தான் குணங்களை கடந்த குணாதீத நிலை. அவன்தான் உண்மையான கிருஷ்ண, அவன்தான் உண்மையான சிவன், அவன்தான் பிரம்மம் என்று சொல்ல முடியும். மற்றவன்லாம் அப்படி சொல்லவே முடியாது. அப்ப அந்த நிலையை இங்க உணர்த்துறாரு இந்த செயல்ல. அதனால மாயா குணத்தையும் அடித்தளத்தையும் மாற்றி மாற்றி குழப்புவது போல காட்டுகின்ற இந்த மாய விளையாட்டில் தான் அதாவது தர்மம் தர்மியாகவும் தர்மி தர்மமாகவும் மாற்றப்பட்டுள்ளது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செயல் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் 57 இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது. அடுத்து ஸ்லோகம் 58. சதோ வியோமத்வம் ஆபன்னம் வியோம்னகா சத்தாந்து லௌகிகாஹா தார்கிகா ஸ்வாவகச்சந்தி மாயாயா உசித்தம் ஹி தத். இது அருமையான ஒரு ஸ்லோகம். 58 என்ன சொல்லுதுன்னா, அந்த சத்து ஆகாசமாக மாறியது போல கருதப்படுகிறது, ஆனால் ஆகாசத்தின் இருப்புத்தன்மை என்று சொல்லப்படுவது உலக வழக்கில் உள்ளவர்களும் தர்க்கவாதிகளும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தே. இவ்வாறு தோன்றச் செய்வது மாயையின் இயல்புக்கு மிகவும் ஏற்றதே அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த செயலில் புரிய வைக்கிறாருங்க. அதாவது இந்த செயல் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்முடைய உலக அனுபவம் எப்படி இருக்கு? ஒரு ஆகாசம் இருக்குங்க, அந்த ஆகாசத்திலிருந்து மற்ற பூதங்கள் எல்லாம் தோன்றியதுங்க, பஞ்சபூதங்களுடைய படைப்பில் இந்த உலகம் உண்டாக்கி இருக்குன்னு நம்ம படிச்சிட்டோம். அப்போ இந்த உலக அனுபவத்திலே அந்த இருப்பு என்கின்ற சத்து ஆகாசமாக மாறிவிட்டது என்று நாம் நினைப்பது போல தோன்றுகிறது. மேலும் ஆகாசம் இருக்கிறது என்று சொல்வதும் உலக வழக்கிலும் தர்க்க சிந்தனையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் இவைகள் அனைத்தும் மாயையின் இயல்பான செயல்பாடுகள். மாயா சத்தின் மீது ஆகாசத்தன்மையை ஏற்றிவிட்டு அதற்கு தனித்த இருப்பு உள்ளது போல நம்மை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது தாங்க இங்க அருமையா புரிய வைக்கிறார். இதுதாங்க அஜாதவாதம். அப்படியே தூக்கி அஜாதவாதத்தை கொண்டு இங்க நிரூபிக்கிறாருங்க வித்யாரண்யர். வித்யாரண்யருடைய இந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா, கௌடபாதர் ஆதிசங்கருடைய குருநாதர் இருக்கார் இல்லையா, கௌடபாதருடைய அந்த அஜாதவாதத்தை எடுத்து இங்க பேசுதுங்க இந்த செயல். அதுதான் இந்த செயலினுடைய டெப்தான சப்ஜெக்ட். இன்னொரு டைம் படிக்கிறேன். இந்த உலக அனுபவத்திலே ஒரே ஒரு இருப்பு மாத்திரம்தான் உண்மையிலே இருக்குது இல்லையா, அந்த ஒரே ஒரு இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்படிப்பட்ட இருப்பானது இந்த உலக அனுபவத்திலே ஆகாசமாக மாறிவிட்டது என்று நாம் நினைப்பது போல தோன்றுகிறது. உண்மை அப்படி மாறவே இல்லை, ஆகாசமே வரல, ஆனா வந்து விட்டது போல தோன்றுகிறது. மேலும் ஆகாசம் இருக்கிறது என்று சொல்வதும் உலக வழக்கிலும் தர்க்க சிந்தனையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே உள்ளது. ஏன்னா இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆமாங்க, ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசம் கேலக்சி இருக்கு, அந்த கேலக்சில தான் சூரியன் இருக்கு, சூரியன்ல தான் மற்ற கோள்கள் இருக்கு, மற்ற கோள்கள்ல தான் பூமி இருக்கு, பூமியில நான் இருக்கிறேன்ட்டு இவ்வளவு விஷயங்களையும் நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக வழக்கிலும் தர்க்க சிந்தனையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே இது இருந்தாலும் இவைகள் அனைத்தும் மாயையின் இயல்பான லீலைகள் செயல்பாடுகள். ஆகவே மாயா என்ன பண்ணுதுன்னா, சத்தின் மீது ஆகாசத்தன்மையை ஏற்றிவிட்டு அதற்கு ஒரு தனித்து இருப்பு இருப்பது போல நம்மை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க மாய விளையாட்டுங்க. இதுதான் மாயாவனுடைய டெபினிஷன். அதாவது மாயா அப்படிங்கிற ஒரு விஷயமே உண்மையில் இல்லை. அப்ப மாயைனா என்ன அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் வந்து நாரதர் கேட்டப்போ, அவர் உடனே வாப்பா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு நாரதர்கிட்ட தண்ணி வாங்கிட்டு வர சொல்லி ஒரு பெரிய கதையே ஓட்டி காட்டிட்டாரு. அதான் நாரதருக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே ஓட்டி காட்டினாரு. அப்போ நாரதர் ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து மனைவி குழந்தைகளை மாமனாரெல்லாம் தவிக்க விட்டு மரணத்தை தழுவும் போது, ஐயையோ எல்லாரும் போயிட்டாங்களே, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் போயிடுச்சே, என்னுடைய உறவுகள் போயிடுச்சே, என்னுடைய சொந்த பந்தமெல்லாம் போயிடுச்சேன்ட்டு இவர் கதறிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த கனவு தெளிகிற மாதிரி வாழ்க்கை முடிஞ்சு கிருஷ்ணன் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி ஒரு கதை, அந்த கதை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த கதையினுடைய மாய தத்துவம் என்னன்னா, அந்த மாயினுடைய விளையாட்டு பாத்தீங்கன்னா, நாம இருந்தா நம்ம முன்னாடி எல்லாம் சாகிற மாதிரி தெரியும். அப்ப மத்தவங்க எல்லாம் நம்ம முன்னாடி செத்து போயிட்டாங்களேன்னு நாம பதறுவோம். ஆனா நாம செத்து போயிட்டா மத்தவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி பாருங்க பியூட்டி. அதாவது இப்ப நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிடும். நாம இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் கொல்லப்படுறாங்க, நியூஸ்ல வேற போட்டுட்டே இருக்காங்க. 1200 பேர் இறந்தார்கள், 2000 பேர் இறந்தார்கள் ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு இருக்கிறானா, பார்க்க பார்க்க மனசுக்கு பரிதாபமா இருக்கு. பாவம், எத்தனை குழந்தைங்க அனாதி ஆயிடும், எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கும், இப்படி எல்லாம் போர் பண்றானுங்க, அப்படி இப்படின்னு மனசு அங்கலாய்க்குது இந்த போரை பார்த்தா. ஆனா இந்த மரணம் எல்லாம் நாம் இருக்கிறதுனால இப்படி எல்லாம் பயங்கரமா உயிரினங்கள்லாம் செத்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்றோமா. இப்ப செத்து போன அந்த நாட்டினுடைய போர் செஞ்ச தலைவன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த உலகமே இப்ப காணாம போயிடும். அவன் எதுக்காக சண்டை போட்டான், இப்ப அந்த போர்ல ஈரான் போர்ல வந்து அந்த ஈரான் தேசத்தை தனதாக்கிக்க ஆசைப்பட்டதுனால்தான் அந்த போரே அவன் எடுத்தான், அந்த போர் தலைவனா மாறினான். அவனுக்கு என்ன, இந்த உலகம் என்னுடையது, எனக்கு என்னுடைய ராஜ்யத்தின் கீழே வரணும், அப்ப ஈரானே ஈரானையே நான் ஆளுகின்ற ராஜா, அப்ப என்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே இத்தனை மக்கள் இருக்காங்க, இந்த மக்களை எல்லாம் ஆளுகின்ற நான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் இப்ப இறந்து போயிட்டான், இறந்து போன பிறகு இப்ப மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல. ஆனா உண்மை என்ன, இங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் தர்மத்தை தர்மி போலவும் தர்மியை தர்மம் போலவும் அப்படி மாயா எப்படி விளையாடுதுங்கிறத இதுல புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த ஸ்லோகம் அதான் சொல்லுது, மாயாவின் ஏமாற்று வேலை எவ்வாறு சாதாரண உண்மையை, அதாவது இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் நம் மீது ஏற்றி வைத்து ஒரு லீலையை விளையாடி பார்க்கிறது. இந்த விளையாட்டு எப்படி புரிந்து கொள்ள முடியும், அதற்கான மையம் நமக்கு தெரியும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப மையத்தின் புரிதல் என்றால் என்ன அப்படின்னா, உண்மையில் மையம் என்பது சத்து, அந்த சத்து தான் அடித்தளமா இருக்கிறது, அந்த அடித்தளத்திலிருந்து ஆகாசம் தான் முதல் தோற்றமாக வெளிப்படுகிறது. அப்ப இங்க மாயாவின் செயல் சத்தும் ஆகாசமும் ஆனது போல, ஆகாசம் தன்னிச்சையாக இருப்பு உடையது போல ஒரு லீலையை இங்கு புரிய வைக்கிறது. ஆக இந்த உலகமும் அதற்கான தர்க்க அனுபவமும் நம்முடைய மனதானது இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அத்வைதம் என்ன சொல்ல வருதுன்னா, உலகம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதால் அது பரமார்த்த உண்மை ஆகிவிடாது என்று அத்வைத உண்மை ரொம்ப அருமையா நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க ஏற்றுக்கொள்ளப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தா, இங்க வெறும் சத்து மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், சத்தின் மீது ஒரு படைப்பு உண்டாக்கப்படவே இல்லை. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அஜாதவாத கொள்கைங்க. அஜாதவாதம் அஜாதவாதம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, அது நிறைய பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. அந்த புக்கு நம்முடைய பராபரம் .in வெப்சைட்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி கொடுத்துருங்க. யாராவது இருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி போட்டு கொடுத்துருங்க, நம்ம குரூப்ல படிச்சுக்கிட்டோம். அதுல வந்து இந்த உலகம் படைக்கப்படவே இல்லைங்கிறது தான் அஜாதவாதம். அஜாதவாதம்னா அது ஒரு பெரிய டாபிக்ங்க, அது வந்து ரிஷிகள் கொடுத்த டாபிக். அப்ப அந்த ரிஷிகள் வந்து அவ்வளவு பெரிய ஒரு உண்மையை உலகத்துல நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம இப்ப பாக்குற இந்த உலகம் வந்து வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்ட்டு மாயாவாதத்தை பேசுற ஆதிசங்கரையும் நம்ம மறுக்கிறோம், அப்புறம் அஜாதவாதத்தையும் நம்ம மறுக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுபவத்துக்கு வந்துட்டதுனால இந்த உலகம் இருக்கிறது, அதனால இது இருக்கிற உலகத்தை இல்லை என்று சொல்ற இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று ரிஷிகளையும் ஞானிகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம இல்லாம போயிட்டா இந்த உலகம் இல்லாம போயிடுது என்பது ஏற்க மறுக்கிறோம். நாம எப்ப இல்லாம போயிடுவோம், மரணத்துல இல்லாம போற வரைக்கும் போக வேண்டாம்ப்பா, தூக்கத்திலேயே நீ இல்லாம போயிடுற, அப்பவே உலகம் உன்னை விட்டு போயிடுது, அப்போ எங்க போச்சு உலகம்ன்றது உன்னால கண்டுபிடிக்க முடியல இல்லையா. அப்ப இந்த கேள்விக்கான பதிலை நீ கேட்டுப்பார், உண்மையான உன்னுடைய இருப்பு உனக்கு அனுபவமாகும். அதுக்கான அடிப்படை விஷயத்தை நீ அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அனுபவமாகும், இல்லைன்னா எப்படி அனுபவமாகும். அந்த கேள்வியே முன்ன எழுந்திருக்கணும், நான் தூங்கும் போது காணாம போன இந்த உலகம் நான் விழிச்சுக்கிட்ட பிறகு வந்துடுது, அப்ப நான் விழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் ஏன் தூங்கும் போது மட்டும் இல்லாம போயிடுது, அப்ப நான் எங்க போனேன், சரி வேற ஒரு உலகத்தை கனவு உலகத்தை உண்டாக்கி அங்க நான் வாழ்ந்தேன்னா அந்த வாழ்க்கையும் உண்மையானா இல்ல, கனவு தெளிஞ்ச பிறகு அது புற பொய். அப்ப நனவு வாழ்க்கை தான் உண்மையான்னு பார்த்தா இந்த உலகம் வாழ்ற வரைக்கும் உண்மை, ஆனா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த உலகமும் காணும். அப்ப இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம டீப்பா விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்மையில் நாம் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகமும் நம்மையும் உண்டாக்கியதற்கு ஆதாரமான இருக்கின்ற அடித்தளம் எது, அதிஷ்டானம் எது என்று நமக்கு புரிய வரும். கடைசியில் அந்த அதிஷ்டானம் தான் நான் என்பது நமக்கு அனுபவமாகும். அந்த நிலை தான் இங்கு நாம உணர வேண்டிய உண்மை நிலை, அதுதான் நம்முடைய பிரக்ஞை, அதுதான் நம்முடைய இயல்பு, நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய சுயம், அதுவே சத்து, அதுவே சித்து. அந்த சத்தையும் சித்தையும் உணர்வது தான் இங்கு ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு அனுபவம், ஒரு அற்புதமான அனுபவம். அப்ப இந்த நிதித்தியாசனம் இந்த இந்த செயலுக்கு நம்ம எப்படின்னா, இப்ப எதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், இது இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கவனித்து பார்த்தா அது என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறதுங்கிற அனுபவம் வரணும், நான் இருப்பதனால்தான் அது இருக்க முடியும் என்று நமக்கு தெரியணும். அப்ப நமக்குள்ள இந்த கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தா அது அனுபவத்தின் காரணமா அல்லது அனுபவத்தின் அடித்தளமா என்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரணை பண்ணி பார்த்தா அந்த அடித்தளத்தை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏனென்றால் அந்த அடித்தளத்தின் மூலமாகத்தான் அது அனுபவத்துக்கு வருகிறது. ஆகவே சத்து தான் உண்மையில் இருக்கிறது, அதுவே இருப்பு, அதுவே நான் என்று நம்மை நாம் உணர்வது தான் உண்மையான ஒரே உண்மை, அதுவே சத்து, அதுவே பிரம்மம் அப்படிங்கிறத இந்த செயல் நமக்கு நிரூபணம் பண்ணுது. அப்ப இதுல உபதேச குறிப்பு என்னன்னா, இப்ப மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்பதற்காக உலகம் என்பது உண்மையில் இருக்கிறது என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வருவது நம்முடைய அஜ்ஞானம். ஆனால் அதை நம்ம விசாரித்து பார்த்து விவேகத்தினால புரிந்து கொள்வது நமக்கு ஞானம். அப்ப இங்கே மனிதனாக பிறப்பு எடுப்பதன் நோக்கமே ஞானத்துக்கு தான். ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த ஞானம் தேவையில்லை. ஞானமும் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, மற்ற ஜீவராசிகளுக்கு தெரியாது. ஆனா மனிதராகிய நமக்கு மட்டும்தான் ஞானம்னா என்னன்னு தெரியும். அப்ப அந்த ஞானம் என்பது என்னன்னா, நம்மை நாம் உணர்கின்ற அந்த பேருணர்வு பரிமாணம். அது ஏதோ வெளியிருந்து ஏற்றிக்கொள்கின்ற ஒரு புற ஞானம் கிடையாது. ஒரு அறிவியல் ஞானமோ இல்ல ஒரு கணித ஞானமோ அப்படிப்பட்ட வெளி ஞானம் இல்லை. இங்க என்னை நான் உணர்கின்ற என்னுடைய உண்மை ஞானம், அது சச்சிதானந்தம் என்ற நம்முடைய இருப்பு என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இதுதான் நம்ம இந்த செயல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான உண்மைங்க. இந்த 58வது செயல்ல ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, உலகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது மாயையின் வெற்றி. மாயை எதுல வெற்றி அடையுதுன்னா, நம்ம இந்த உலகத்தை உண்மை என்று நம்ம ஏற்றிக்கொள்ள வைக்கிறது இல்லையா, அதுதான் மாயையினுடைய வெற்றி. ஆனா இந்த மாயையினுடைய வெற்றியை விவேகத்தால் யார் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ அவனே அத்வைதத்தின் சாட்சி என்று இந்த ஒரே வரியில நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அத்வைதத்தின் சாட்சினா என்ன? ஆத்மா. நான் மட்டுமே இருப்பதினால் எனக்கு இந்த உலகம் இருக்கிறது, என்னுடைய இருப்பினாலே இந்த மாயை வெளிப்பட்டு தெரிகிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்படி புரிஞ்சிட்டா இங்கு நான் மட்டுமே இருக்கிறேன் என்று நம்மை நாம் அனுபவமாக்குகின்ற நம்முடைய அதிஷ்டானம், நம்முடைய இருப்பு நமக்கு அனுபவமாகும் என்று புரிய வைக்கிறாங்க. இதுதான் இந்த 58வது ஸ்லோகத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம்ங்க. அப்ப இந்த 58ஓட நாம் இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல நிறைவு செய்வோம். நாளை வகுப்புல 59 பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.